வணக்கம் ஆயரவர்களே, ஓரிரு புனித அருளானந்தர் திருத்தலத்தை பஸ்லிக்கா என்ற நிலைக்கு உயர்த்துவதற்கு தீவிரமாக முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றீர்கள். முதல்ல இந்த திருத்தலத்தை பற்றி என் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிபி 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துக்கல் நாட்டிலே பிறந்து தமிழகத்திற்கு, அதுவும் குறிப்பாக மரவநாடு என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய சிவகங்கை மறைமாவட்டத்திற்கு வந்து அருள் பணி செய்த அருளாளர் புனித அருளானந்தர். வேதசாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்வார்கள். இது முழுக்க முழுக்க எங்கள் சிவகங்கை மறைமாவட்டத்தை பொறுத்தவரையில் உண்மை என்று சொல்லலாம். காரணம், பல அருளாளர்கள், அதிலும் குறிப்பாக இயேசு சபையை சார்ந்த அருளாளர்கள் அந்த பகுதிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வந்து நற்செய்தியை அந்த மண்ணிலே விதைத்து அந்த நற்செய்திக்காக தங்களுடைய இன்னுயிரையே இருந்திருக்கின்றார்கள். இயேசு சபையின் முதல் மறைசாட்சி என்று அழைக்கப்படுகின்ற அந்தோனி கிரிமினாலி வேதாளை என்கிற அந்த மண்டபம் பகுதியில் இறந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்தவர். மதுரையை அடுத்த கழுகேர்கடையில் அகஸ்டின் கப்பெல்லி என்கிற இத்தாலிய மறைபரப்பு பணியாளர் பணி செய்திருக்கின்றார். சருகனி மண்ணிலே இத்தாலியைச் சார்ந்த ஜேம்ஸ் டிரோசி என்கிற தந்தை அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். அண்மை காலத்தில் அருள் தந்தை லெவே அவர்கள், சின்ன அருளானந்தர் என்று புகழப்படுகின்ற அருள் தந்தை லெவே அவர்கள் பணி செய்து மரணமடைந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்கின்றவர்தான் புனித அருளானந்தர். இவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இந்த மண்ணிலே விசுவாசத்தை விளைத்திட்ட காரணத்தினால் இன்று ஆழமான ஒரு விசுவாசம் மக்கள் மத்தியில் வேரூன்றி இருக்கின்றது. இந்த விசுவாசத்தை வளர்த்தெடுப்பதற்கு இந்த திருத்தலத்தை உயர்த்துவது மிக முக்கியம் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் திருத்தலத்தை உயர்த்துகின்ற ஒரு திட்டத்தில் இப்பொழுது இறங்கியிருக்கிறோம். அதனுடைய முதல் படியாக அந்த திருத்தலத்தை ஒரு பசிலிக்கா என்கிற ஒரு நிலைக்கு உயர்த்துகின்ற பொழுது திருச்சபையினுடைய ஒரு அங்கீகாரம் அந்த திருத்தலத்திற்கு கிடைக்கிறது என்பதுதான் உண்மை.
ஆயரவர்களே, இந்த ஊரியூர் புனித அருளானந்தர் திருத்தலத்தை மேம்படுத்துவதற்கு மாபெரும் திட்டம் வைத்திருக்கின்றீர்கள். இந்த திட்டத்தை பற்றி நாங்கள் அறிய விரும்புகின்றோம்.
ஓரியூர் திருத்தலத்தை ஆன்மீக மறுமலர்ச்சி மையமாக மட்டும் வளர்த்தெடுப்பதில் எங்களுக்கு நோக்கமில்லை. மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் சமூக மேம்பாட்டுக்கு அந்த திருத்தலம் வித்திட வேண்டும் என்கிற வகையில் மதுரை சேசு சபையார் இந்த வளர்ச்சி பணியை, திருத்தல வளர்ச்சி பணியை ஒருங்கிணைப்பதற்காக அருள் தந்தை சிறில் அவர்களை நியமித்திருக்கின்றார்கள். வைகரை பதிப்பகத்தை தமிழக மண்ணில் தொடங்கி பல அரிய பெரிய பணிகளை செய்த அந்த தந்தை அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ஒருங்கிணைக்கும் பணியை மிகச்சிறப்பாக தொடங்கியிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது அவர்களே நேரடியாக நேயர்களுக்கு இந்த வளர்ச்சி திட்டங்கள் பற்றி விவரிப்பார்கள்.
வானொலி நேயர்களே, உங்களோடு புனித அருளானந்தர் திருத்தலத்தினுடைய வளர்ச்சி பணியை பற்றி பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்திலே ஏராளமான திருத்தலங்கள் இருக்கின்றன. அந்த திருத்தலங்களிலே மிக பழமையான திருத்தலம் புனித அருளானந்தர் திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு பல மக்கள் வந்து செல்வது வழக்கம். ஆனால் அங்கு தங்குவதற்கு சரியான வசதி இல்லாததால் மக்கள் அடிக்கடி சொல்வார்கள், மற்ற திருத்தலங்களெல்லாம் நல்ல வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன, புனித அருளானந்தர் திருத்தலம் சரியாக பராமரிக்கப்படாமல் அது எப்பொழுது இருந்ததோ அதே நிலையிலே மீண்டும் மீண்டும் இருக்கிறது, அதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று அடிக்கடி சொல்வது வழக்கம், குறை சொல்வது வழக்கம். பல நேரங்களில் இயேசு சபையினரை மக்கள் திட்டி சென்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புலி வைப்பதற்காக மதுரை மாநில இயேசு சபையினுடைய தலைவர் அருட்தந்தை தேவதாஸ் அடிகள் இந்த திருத்தலத்தை ஒரு சிறந்த திருத்தலமாக, ஏதோ தமிழகத்தின் திருத்தலமாக மட்டுமில்லாமல் அகில உலக அரங்கிலே எல்லோரும் வந்து செல்லக்கூடிய திருத்தலமாக மாற்ற வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார்கள். அதற்கான ஒரு குழுவை அமைத்து இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சி பணியை திட்டமிடச் சொன்னார்கள். அந்த திட்டத்திலே நாங்கள் பல நாட்கள் உட்கார்ந்து பல மக்களை கண்டு ஆலோசித்து அந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற ஆயரவர்கள், மக்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரிடம் கருத்து சேகரித்து ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கின்றோம். அந்த திட்டத்திலே 3 பகுதிகள் இருக்கின்றன. 1, திருத்தல பகுதி. அதிலே மக்கள் அமைதியாக இருந்து ஜெபிக்கின்ற ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்குவதற்கான ஒரு பகுதி. 2வது பகுதி, கல்வியை சிறந்த முறையில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஏற்கனவே அங்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது. அந்த பள்ளிக்கூடமானது திருத்தலத்திற்கு அருகாமையில் இருப்பதால் அது மாணவர்களுக்கு தொந்தரவு செய்கின்றது. அதேபோல் மாணவர்களும் திருத்தலத்தில் வருகின்ற பயணிகளுக்கு தொந்தரவாக இருப்பதால் அந்த பள்ளிக்கூடத்தை தனியாக ஒரு இடத்திற்கு மாற்றி ஒரு பள்ளிக்கூட வளாகம் தனியாக செயல்படுவதற்கு ஒரு திட்டம் இருக்கின்றது. அதைவிட சிறப்பாக அந்த ஓரியரை சுற்றி இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பணி செய்வதற்காக சமூக வளாகம் ஒன்றையும் இந்த திட்டத்திலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்திற்கு ஏராளமான பண உதவி தேவைப்படுகின்றது. எல்லோரும் கேட்கின்றார்கள், இந்த திட்டத்தை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்கின்றார்கள். நான் எல்லோருக்கும் சொல்கின்ற பதில் இதுதான், இந்த திட்டத்தை புனித அருளானந்தருடைய அருளால் நிச்சயமாக இறைவனுடைய வழித்து நடத்துதால் இந்த திட்டம் நிறைவேறும் என்று நான் சொல்லி வருகின்றேன். நிச்சயமாக இந்த திட்டமானது நிறைவேறும். ஏனென்றால் இந்த அருளானந்தர் திருத்தலத்திலே சரியான உணவு இல்லை, நல்ல குடிநீர் வசதி இல்லை, மின்சார வசதியும் பற்றாமல் இருக்கின்றது, பேருந்து வசதி இல்லை, சாலை இல்லை. இதையெல்லாம் செய்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறோம். ஆனால் பெரிய சவால், இந்த சவாலை நிச்சயமாக அருளானந்தருடைய அருளால் நிச்சயமாக இது நிறைவேறும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இப்பொழுது 5 வேளைகள் நடைபெற்று வருகின்றன. ஏராளமான மக்கள் இதற்கு உதவி செய்ய முன் வருகின்றார்கள். அது ஏழைகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர், இந்த திருத்தலத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் இந்த மக்களிடம் இருப்பதை பார்க்கின்றேன். அதனால் தான் நான் சொல்கின்றேன், திட்டத்திற்கு அதிக செலவானாலும் நிச்சயமாக மக்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவார்கள் என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
தந்தை சிறில், இந்த வளர்ச்சி திட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள்?
இந்த வளர்ச்சி திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த 3 வளாகம்தான், கல்வி, சமூகம், ஆன்மீகம், இந்த 3 இணைக்கின்ற ஒரு திருத்தலமாக இது அமைவதுதான் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு அம்சமாக இருக்கிறது. பல திருத்தலங்களிலே ஆன்மீக தலமாக மட்டுமே இருக்குமே ஒழிய மற்ற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டார்கள். ஆனால் இந்த திருத்தலத்திலே 3 காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு இந்த திருத்தலம் வளர வளர ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த திருத்தலத்தின் வழியாக அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்குத்தான் இந்த மாபெரும் திட்டத்தை நான் மக்கள் முன் வைத்து வைக்கினேன். இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. நான் சிவகங்கை மறைமாவட்டத்திலே ஒவ்வொரு பங்காக சென்று ஒவ்வொரு குடும்பமும் இந்த திருத்தலத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் உணவு செய்கிறார்கள். அதை உதவி செய்யும்பொழுது நான் அவர்களுக்கு நான் திருப்பி சொல்லியிருக்கின்றேன், இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகிறது, நீங்கள் உதவி செய்கிறீர்கள், நாளை இந்த திருத்தலம் நல்ல நிலைக்கு வரும் பொழுது இந்த உதவியை மீண்டும் உங்கள் பங்கிற்கே, உங்கள் பங்கில் யாருக்கு அதிக தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த திருத்தலமானது உதவி செய்யும் என்பதையும் நான் உறுதியோடு சொல்லி வருகின்றேன். ஆகவே இந்த மக்களுடைய உதவியானது மீண்டும் மக்களுக்கே திரும்புவதுதான் இந்த திருத்தலத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம்.